கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் இருந்து புதிய சிருஷ்டிகளாக நாம் பலப்படுவதற்கு ஏற்ற சில பகுதிகளை ஆராய தேவன் தன் இந்த வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். இதுவரையிலும் சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வால்யூம்ல 10 பாடங்கள் முடிச்சிருக்கிறோம். கடைசியாக புதிய சிருஷ்டியினுடைய ஞானஸ்நானம் என்ற தலைப்பை நாம பார்த்து முடிச்சோம். அப்ப நியாயமா நாம 11வது பாடம் பார்க்க வேணும். 11வது பாடம் வந்துட்டு புதிய சிருஷ்டியினுடைய பஸ்கா. ஆனா நாம் அதைய பார்க்கல இந்த முறை. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தேவன் கிருபையில கடந்த பஸ்காவுக்கு நம்மை நாம் தயார்படுத்தும் பொழுது நிறைய காரியங்கள் அந்த ஒரு பாடத்திலிருந்து நாம் எடுத்து பேசியிருந்தோம். நாம் அதை குறித்து தியானிச்சிருந்தோம். சோ அதனால அதை நம்ம விட்டுட்டு போக போறதில்லை. கண்டிப்பா அதை நம்ம பார்க்க போறோம். ஆனா எப்பனா மறுபடியும் அடுத்த பஸ்காவுக்கு நாள் நெருங்கும் போது ஒரு வகையில, ஒருவேளை தேவன் சித்தத்தின்படி இந்த ஸ்டடி அப்படியே போயிடுச்சுன்னா மற்ற பாடங்கள் பார்த்து முடிக்கும் போது நெக்ஸ்ட் பஸ்கா வரும். அப்ப வந்துட்டு ஏன்னா ஒரு பஸ்காவுக்கு எத்தனை முன்னாடினாலும் நம்ம ப்ரிப்பரேஷன் எடுக்கிறோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கு கடைசியா இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும் போது அது நமக்கு உதவும். ஏன் இந்த ஒரு முயற்சி அப்படின்னா, அந்த நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டடிஸ் கூட நமக்கு தேவன் எப்படித்தான் அமைக்கிறார் அப்படின்னா, அன்றாடம் நம்மளுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களுக்கு நமக்கு தேவையான ஒரு பலம் அப்படித்தான் அந்த ஸ்டடிஸ்ல நம்ம இதுவரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். கண்டிப்பா இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாடத்துக்கு நம்ம போய் பார்க்கும் போது கூட நமக்கு அது ஏற்ற ஒரு உதவியா இருக்கும் பார்க்கிறோம். சோ அதனால 11வது பாடத்தை நாம இப்போதைக்கு தற்காலிகமாக நாம் நிறுத்திட்டு 12வது பாடத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். வேற ஒரு டிவிஷன், இப்போ ஒரு பகுதி புதிய சிருஷ்டியின் வால்யூம்ல நமக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இது எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னா, இந்த பாடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும் போது புதிய சிருஷ்டியா நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய உரிமைகள், நம்முடைய கடமைகள், நம்முடைய பொறுப்புகள், அதே சமயத்துல நமக்கு நேரக்கூடிய சோதனைகள், பரீட்சைகள், இவைகளை குறித்து இவைகளுக்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது, இவைகளை நம்ம எப்படி நாம் தேவனுடைய நீதிக்கு முன்பாக காத்துக்கொள்வது, இந்த காரியங்களை குறித்து பார்க்க போகிற பாடங்கள் தான் இனிமேல் எல்லாமே வரும். புரியுதுங்களா? ரொம்ப பர்சனலா, ரொம்ப தனிப்பட்ட முறையில நமக்கு நிறைய காரியங்களை உணர்த்தக்கூடிய பாடங்கள் தான் இனிமேல் கடைசி பாகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம். ஏன் அப்ப மத்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு, மத்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு நமக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒரு 4 பாடங்கள் பார்த்தோம். தேவனுடைய சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டி, அந்த புது சிஷ்யனுடைய அழைப்பு, அவங்க முன்குறிக்கப்பட்டவங்கள் அப்படிங்கும் போது ஒரு 4 பாடம் எதை பத்தி இருந்துச்சுன்னா, புது சிஷ்யனா யார், அவங்களை எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த புது சிருஷ்டி பத்திட்டு ஒரு தெளிவான ஞானத்துக்குள்ள வருவதற்கு ஏற்ற பாடங்கள் இருந்துச்சு. முதல்ல இன்ட்ரோடக்ஷன், அந்த வால்யத்துல இன்ட்ரோடக்ஷன்ல அந்த முதல் பாகம் பார்க்கும்போது பர்டிகுலரா அந்த புது சிருஷ்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டார். அதுக்கு ஒரு சரியான விளக்கம், ஒரு நல்ல பார்வை, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். அதற்கப்புறம் பார்க்கும் போது நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா, சில 3-4 பாடங்கள் அந்த புது சிஷ்யனுடைய அமைப்பு பத்தி பார்க்கும். அந்த அமைப்பு எப்படி இருக்கு, அந்த அமைப்புல ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கு, அதுல நம்முடைய கடமைகள் என்ன இருக்கு நாம பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறோம்னா தனிப்பட்ட புது சிருஷ்டி இந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட புது சிருஷ்டி இந்த விஷயத்துல எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி காரியங்கள் தான் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் வருது. ஆகையால் இவைகளை கேட்கறது மாத்திரம் இல்ல, ரொம்ப தாழ்மையில நம்ம கேட்கும் போது, இதை நீங்க வீட்லயும் போய் ஒரு ஒரு பகுதியும் தியானிக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகும். நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஓட்டத்துல புது சிருஷ்டிகளை நம்ம வளருவதற்கு. அப்ப நம்ம 12வது பாடமா எடுத்திருக்கிறோம். என்ன பாடம்னா, மேரிட்டல் அண்ட் அதர் பிரிவிலேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேஷன். அதாவது புதிய சிருஷ்டியினுடைய விவாகம். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில சிலாக்கியங்கள் அல்லது உரிமைகள் மற்றும் பொறுப்புகள். ரொம்ப முக்கியமான டாபிக் விவாகம். அது மாத்திரமல்ல, இன்னும் இருக்கக்கூடிய சில சிலாக்கியங்கள், சில பொறுப்புகள் புது சிருஷ்டிக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் நம்ம வரும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான சில நடைமுறை பிராக்டிக்கலான விஷயத்துலதான் இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், தெளிவு அவசியமாக இருக்குது. இன்னைக்கு நாம புது சிருஷ்டின்னு சொல்றோம் பிரதர், அப்போ இந்த விஷயம் நம்ம எப்படி செய்யறது, இவங்க கிட்ட நாம் எப்படி நடக்கணும், அந்த சம்பவத்துல நம்முடைய பங்கு என்ன, நிறைய கேள்விகள் இருக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அதே கேள்வி தான் அங்க நம்ம வருது. அப்ப மாம்சத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த பூமியில நாம நிறைய சாதாரண உலக சின்னங்கள் கூட தொடர்பாயிருக்கிறோம், உலகத்தின் மனுஷங்கிட்ட தொடர்பாயிருக்கிறோம், உலகத்தின் விஷயங்கள்ல நாம தொடர்பாயிருக்கிறோம். ஆனா நாம பார்க்கும் போது மாம்சத்தின் படி இல்ல, நாம புதிய சிருஷ்டிகள். அப்ப இந்த புது சிருஷ்டிகள் இந்த தொடர்பு படுத்திக்கிற இந்த காரியங்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறத நம்ம கன்ஃபியூஷன். அதான் ஒன்னு ஒன்னா பாக்குறோம். முதல்ல பாக்குறவங்க அவங்க விவாகம் எப்படி, அந்த விவாகத்துல அவங்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு பல தேவன் அனுமதிக்கிற சில ஸ்லாக்கியம் இருக்குது, சில உரிமைகள் அவங்க நியாயமா அதெல்லாம் அனுபவிக்கலாம். அது என்ன, அதுல லிமிட்டேஷன்ஸ் என்ன, அது கூட பார்க்கும். அதுல வரைமுறை என்ன இருக்குது பார்க்கும். அப்ப அவங்க கண்டிப்பா மாம்சத்துல இருந்தாலும் புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனால அவங்க நிறைவேற்றிய தீர வேண்டிய சில கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, அது சகோதரன் கிட்ட இருக்கிற பொறுப்பு என்ன, சகோதரி கிட்ட இருக்கிற பொறுப்பு என்ன, சரிங்களா, உலக ஜனத்துக்கிட்ட இருக்கிற பொறுப்பு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் டீல் பண்றோம். அப்போ இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம பார்த்துட்டு இதற்குள்ள நாம அங்க கடந்து செல்லலாம். அப்ப கண்டிப்பா இது தனிப்பட்ட வகையில என்னுடைய கருத்து சொல்லும் பொழுது இது நம்முடைய பர்சனல் வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல அறுவடை அதிகமா நடந்துட்டு இருக்குது, பெரிய வாய்ப்புகள் மத்தியில நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. நிறைய புதிய சிருஷ்டிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. அப்போ இந்த புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ள நிறைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட வராங்க தேவனோடு உடன்படிக்கை செய்துட்டு. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மூத்த சகோதர சகோதரிங்கிற ஸ்தானத்துல இருந்துட்டு இந்த மாதிரி சில முக்கியமான பொறுப்புகள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்றதுக்கு கூட நம்ம தகுதியா இருக்கணும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெளிவாகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டடிஸ்ல ரொம்ப ரொம்ப நம்ம தெளிவா இருக்கு நமக்கு நன்மை. ரொம்ப முக்கியமா நம்முடைய தனிப்பட்ட ஓட்டம், அதே சமயத்துல மற்ற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில இருக்க பொறுப்பு கூட நம்ம நிறைவேற்றுவதற்கு இதெல்லாம் உதவும் பார்ப்போம். சோ அந்த கோணத்துல நம்ம நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம போகலாம். அப்போ ஒரு வசனம் படிங்க, ஆதார வசனமா பிரதர் அசல் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது கலாத்தியர்ல 3:27-28 வசனம். ஆமா, அப்போ கிறிஸ்துவ இயேசுக்குள்ள நாம வரும் பொழுது நாம் எல்லோரும் தேவனால் எப்படி பார்க்கப்படுகிறோம் சொல்லும் போது கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறீங்க, எந்த வித்தியாசம் இல்ல. அந்த வித்தியாசத்துல ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்ல, நீங்க யூதர் கிரேக்கர், நீங்க இந்த இனத்தார், நீங்க அந்த இனத்தார் அப்படிங்கிற வித்தியாசம் கூட இல்ல. ஆனா அப்படிப்பட்ட பிரிவுகளுக்கு மத்தியிலிருந்து தான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பா ஆண் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள கண்டிப்பா பெண்கள் இருக்காங்க, உங்களுக்குள்ள கண்டிப்பா யூதர் மாதிரி ஒரு இனத்துல இருக்காங்க, இன்னொரு இனத்தை சேர்ந்தவங்க உங்களுக்குள்ள இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதத்துல சேர்க்கப்பட்டிருந்தால் கூட தேவன் பார்வையில நீங்க எல்லாமே ஒன்னா தான் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எந்த வித்தியாசமுமே அங்க இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் விவாகம் மற்றும் அதுல இருக்கக்கூடிய உரிமைகள் பொறுப்புகள் சொல்லும் போது பர்சனலா நான் கண்டிப்பா பார்க்கும் போது தகுதி இல்லாம தான் இருக்கும் இதை பத்தி பேசுறதுக்கும், இதை பத்தி அறிவுரைகள் அப்போ மூத்தவங்களுக்கு சொல்றக்கும் மாம்சத்துல. ஆனா தேவன் கிட்ட நாம தயவா நாம கேட்கலாம், அவருடைய பரிசு தாவி நம்மை பலப்படுத்தி, நமக்கு இருக்க சில குறைகள் குறைவீனங்கள் இதையெல்லாம் தேவனுடைய பலம் நிறைவாக்கிட்டு இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா சில கருத்துக்கள் பரிமாறிக்கு தேவன் நம்மளை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையில நாம இந்த பாடத்துக்குள்ள இப்ப நாம கடந்து செல்லலாம். அப்போ இந்த வசனத்தின் படி நமக்கு பார்க்கும் போது ரொம்ப சிம்பிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றில்லை, கிரேக்கர் என்றில்ல, உங்களுக்குள் எந்த வித்தியாசமும் இல்ல, நீங்க எல்லாம் ஒன்னாக இருக்கிறீங்க சொல்லும் போது இப்படி சொல்லும் போதே சில சமயங்கள்ல நாம தவறான கருத்துக்கள் எடுக்கிறதுக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்குது. சோ புது சிருஷ்டி எப்படி இருக்கிறாங்க, அப்போ முதல்ல சகோதர சகோதரிகளே புது சிருஷ்டின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு புது சிந்தை மாத்திரம் தருக்கு. அப்ப அந்த சிந்தைக்கு அது புது சிந்தை அவ்வளவுதான், அதுதான் புது சிருஷ்டி ஆரம்பத்துல இல்லைங்களா. அதுக்கு வந்துட்டு ஒரு சரீரம் இல்ல, ஆனா தேவன் ஒரு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார், தேவனுடைய கற்பனைகளுக்கெல்லாம் உட்பட்டு நடக்கும் பொழுது அந்த புது சிருஷ்டிக்கு கண்டிப்பா ஒரு புதிய ஆவிக்குரிய மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் என்று. அது மாத்திரமல்ல, இந்த புது சிருஷ்டியை ஒரு பிரமாணம் ஆளுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணம். அப்ப இந்த அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இவங்க அன்பினால முதல்ல தேவனுக்கு கடமைப்பட்டவங்களா இருக்கிறாங்க. முதல் முதல் இவங்க என்ன செய்யணும்? தேவனிடத்துல முழு மனசோட தங்கள் அன்பு அவங்க செலுத்தணும். முதல் கடமை இவங்க யார், இவங்களுக்கு யார் மேலதான் இருக்குது பாக்குறோம்? தேவன் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் அதே போல இவங்க யாருக்கு கடமைப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, அன்புல சகோதர சகோதரிகளுக்கு. தேவனுக்கு அடுத்தபடியா இவங்க நேசிக்க வேண்டியது, இவங்க அன்பு செலுத்த வேண்டியது யார் மேல? சகோதர சகோதரிகள் மேல. அதற்கப்புறம் ஒருவேளை தேவன் மேல அன்பு செலுத்துறதும் சகோதரன் மேல அன்பு செலுத்துறதும் எந்த விதத்தையும் தடங்கள் படாம இருக்கும் போது இவங்க நெக்ஸ்ட் யார் மேல அன்பு செலுத்தலாம் அப்படின்னா, உலக ஜனங்கள் மேல கூட அன்பு செலுத்துறாங்க. இந்த மூன்றுமே அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கடமையா இருக்கு. அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள இயக்கப்படுற புதிய சிருஷ்டிகள் முதல்ல தேவன் மேல அன்பு செலுத்தணும், அப்புறம் அவருடைய அவங்களுடைய சகோதர சகோதரிகள் மேல அன்பு செலுத்தணும். அப்புறம் பார்க்கும் போது இந்த முதல் ரெண்டு பேருக்கு மேல அன்பு செலுத்துறது தடையில்லாம நடக்கிறது அப்படின்னா, அதாவது அவங்க அன்பு செலுத்துறதுக்கு எந்த ஒரு இடையூறும் வரலைன்னா இவங்க யார் மேல கூட அன்பு செலுத்தலாம், கண்டிப்பா செலுத்தணும், உலக ஜனங்கள் கூட. அது மாத்திரம் இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை உலக ஜனங்கள் மேல அன்பு செலுத்தும் போது பிதா மேல செலுத்துற அன்புக்கு இடம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடணும்? முதல்ல பிதா மேல தான் அன்பு செலுத்தணும். சகோதரன் மேல அன்பு செலுத்துறது வந்துட்டு சரிங்களா, உலக ஜனங்கள் மேல அன்பு செலுத்துறதுனால டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இவங்க யார் மேல தான் அன்பு செலுத்தணும்? அந்த சகோதரிகள் மேல. இந்த மூன்று கடமைகள் கூட அவங்களுக்கு அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, புது சிருஷ்டிக்கு ஆரம்பத்துல ஒரு சரீரம் இல்ல. ஆனா என்ன பண்றாரு தேவனு, அந்த பழைய சரீரத்தையே இந்த பூமியில் இருக்க வரைக்கும் அந்த புது சிருஷ்டிக்கு ஒரு சரீரமா தந்திருக்கிறார். அவ்வளவுதான் பாக்குறோம். அப்ப இந்த புது சிருஷ்டி அந்த சிந்தை தன்னுடைய காரியங்களை எதின் மூலத்தான் வெளிப்படுத்த முடியும்னா, அந்த பழைய மாம்ச சரீரத்தை தான் அதன் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும். இந்த ஒரு கண்டிஷன் அங்க இருக்கு. ஆனா அந்த சரீரம் பாருங்க, அது ரொம்ப பலவீனமான சரீரம் சரிங்களா. ஒருவேளை அந்த சரீரம் பரிபூர்ணமான சரீரமா இருந்தாவே அந்த சிந்தைக்கு அது வந்து ஏற்ற சரீரம் அல்ல. ஏன்னு உங்களுக்கு தெரியும், இந்த சரீரம் எப்படி தேவன் சிருஷ்டிச்சிருக்கிறார் அப்படின்னா, முழுக்க 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 இந்த பூமிக்கு ஏற்றபடி தான் அவர் சிந்திச்சிருக்கிறார். அது பூமியில வாழ்றதுனால அதனுடைய உணவு முறைகள் சரி, அதனுடைய பழக்க வழக்கங்கள் சரி, அது உணர்வுகள் சரி, அதனுடைய சிந்தனைகள் சரி, எல்லாமே எப்படித்தான் இருக்குது, ஒரு பூமிக்கு ஏற்ற ஒரு சரீரமாக தான் தேவன் சிருஷ்டிச்சிருக்கிறார். ஆனா அந்த சிந்தையோ எதை நோக்கி இருக்கிற சிந்தை பார்க்கிறோம்? பரலோகத்துக்கு உரியவைகளை சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தையாக அங்க இருக்குது பார்க்கிறோம். சோ அப்போ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அப்ப அந்த புது சிந்தை சரீரம் தேவன் ஒரு தற்காலிகமா அந்த மாம்ச சரீரத்தையே பயன்படுத்துறதுக்கு அனுமதிச்சிருந்தாலும், அந்த மாம்ச சரீரம் பரிபூர்ணமா இருந்தா கூட அது அந்த சிந்தைக்கு ஏற்ற சரீரம் அல்ல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் நம்முடைய ரட்சகர் கூட இந்த பூமியில வந்தார். அவருடைய மாம்ச சரீரம் பரிபூர்ணமான சரீரம் தான், ஆனா அவருக்குள்ள இருந்த சிந்தை என்ன சிந்தை? பரத்துக்குரிய சிந்தையே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிற அந்த சிந்தை. அப்போ தேவனுக்கு பிரியமானபடி, தேவன் கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணினபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, கர்த்தர் இயேசுக்கு கூட எந்த ஒரு நிர்பந்தம் தான் இருந்துச்சுன்னா, சில சமயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல இந்த மாம்சத்தின் தேவைகள் இடையூறா வரும்போது இயேசு கிறிஸ்து கூட என்னத்தான் பண்ணணும்னா, அந்த மாம்சத்தின் நியாயமான தேவைகள் நியாயமான உரிமைகளை தேவனுக்காக என்ன பண்ணி ஆகணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். கர்த்தர் இயேசுவே அந்த சூழ்நிலையில தான் அங்க வந்தார். ஆனா கர்த்தர் இயேசு அதை ரொம்ப கரெக்டாவும் கூட அவர் செய்து முடிச்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரிங்களா. ஆனா இப்ப அவருடைய சரீரமாகிய சபை எடுப்போம், இவங்களுக்கு கூட இப்ப ஒரு புது சிந்தையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு தற்காலிகமா அதை பழைய மாம்ச சரீரம் தான் இருக்கு. ஆனா இந்த சரீரம் கர்த்தர் இயேசு சரீரம் மாதிரியா இல்ல? இது ரொம்ப பலவீனமான சரீரம், அதுல இருந்துட்டு பலி கூட செலுத்த முடியாது. செலுத்தினா தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் மூலம் அந்த சரீரத்தை என்ன பண்றார்? பாவ சரீரமா இருந்ததை தேவன் என்ன பார்க்கிறார்? நீதியான ஒரு சரீரமா பார்த்துட்டு அந்த நீதிமான்கிற நிலைமையை பெரிய கிருபையில தேவன் தரார் தந்துட்டு, அப்புறம் சொல்றாரு இந்த ஒரு நீதிமான்கிற நிலைமையிலிருந்து இப்ப அந்த மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் என் சித்தம் செய்யறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? தியாகம் பண்ணுங்க, பலி கொடுங்க. ரோமர் 12:1 பாக்குறோம், இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்க எடுக்கணும் இல்லைங்களா. சோ அதுதான் அந்த ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்ல இருந்து தேவனால நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில இருந்து அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையின் உரிமைகள் எல்லாத்தையும் தேவனுக்காக என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதுதான் அந்த பலியின் ஜீவியம் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அப்போ இப்படி இருக்கும் போது அவங்க அந்த மாதிரி நீதிமான் நிலைமையில இருந்துட்டு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்கு தியாகம் செய்யும் போது பலி செலுத்தும் போது உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. என்னன்னா அவர்கள் ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் சரிங்களா. அப்போ ஆவினால ஜெனிப்பிக்கப்படுறாங்க போது அது ஒரு புது விஷயம். அப்ப அவங்களுக்குள்ள அங்கதான் ஆரம்பிக்குது ஒரு புது சிந்தை ஒரு ரூபம் எடுக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன கண்டிஷன் ஆகுதுன்னா இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற அந்த சின்ன புது சிந்தையே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தன்னுடைய வல்லமையினால அந்த பழைய மாம்ச சரீரத்தை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்றது மாத்திரமல்ல அந்த மாம்ச சரீரத்தினுடைய எல்லா தாழ்ந்துகளையுமே தேவனுக்காக என்ன பண்ணணும், பலி செலுத்தருக்கு வழி நடத்தணும். இதுதான் அந்த புது சந்தைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லைங்களா. பழைய சரீரத்திலே இருக்கும் ஆனா கண்ட்ரோல் முழுக்க தான் வச்சுக்கணும். அந்த பழைய சரீரத்தை தனக்கு வேலை செய்யறதுக்குதான் அந்த புது சந்தை பயன்படுத்தணும் அப்படி நம்ம பார்க்கணும். என்ன சொல்றோம், நம்ம வசனங்கள் படிக்கும் போது நீங்க நாளுக்கு நாள் மகிமை அடைந்து மறுரூபமே ஆகுங்கள். அப்ப அந்த புது சிந்தையே அந்த சரீரத்தை அந்த மாதிரி ஒரு பலியின் ஜீவத்துல செலுத்துறதுக்கு முழு முயற்சி அங்க பண்ணணும். அந்த மாதிரி வாழும் போதுதான் நாம என்ன சொல்றோம்னா அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களை தான் நம்ம வசனத்துல பார்க்கும் போது நீங்க கிறிஸ்துவுக்குள் என்ன எடுக்கிறீங்க, இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு புது சிந்தை. அந்த புது சிந்தையினுடைய நோக்கம் எண்ணங்கள் எல்லாம் வேற, ஆனா இருக்கிறதோ பழைய பழைய சரீரத்துல. அந்த பழைய சரீரத்தை அந்த சிந்தை என்ன பண்ணுது, ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னுடைய அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கு முழுசும் அதை பயன்படுத்துது சரிங்களா. அது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா கொலோசையர்ல 3:1 பாருங்க. ஆமா, அதாவது மேலானவைகளையே தேடுங்க. அந்த சிந்தையினுடைய நேச்சர் அங்க அப்படி இருக்குது நம்ம பாக்குறோம். அப்போ அங்க இருந்து நம்ம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொல்றோம், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெரிந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இருந்தாலே கூட சரிங்களா. இதுதான் நம்முடைய அந்த பிரசன்ட் கண்டிஷன் சகோதர சகோதரி. ரொம்ப சிம்பிளான அந்த பேசிக்கா நம்ம பேசின விஷயங்கள் மைண்ட்ல நல்லா அமையும். ஏன்னா இப்பதான் மற்ற பொறுப்புகள் நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு அங்க தெரியும். என்னன்னா நமக்கு அங்க பாருங்க, நம்ம ஒரு புது சிந்தை தான் நமக்கு இருக்கு, கண்டிப்பா ஒரு புது சரீரம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டிருக்கு, உண்மையா இருந்தா அதை பெற்றுக்கொள்ளும். ஆனா தற்காலிகமா நம்ம எங்க தான் இருக்கிறோம், அந்த பழைய சரீரத்திலேயே தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கடமைகள் என்ன, நம்ம யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும், அன்பு செலுத்தணும் தேவன் கிட்ட, நெக்ஸ்ட் நம்முடைய சகோதரர்கள் கிட்ட, நெக்ஸ்ட் உலக ஜனங்கள் கிட்ட. எப்படி இருந்துட்டு, இந்த பழைய சரீரத்துல இருந்துட்டு, ஆனா என்ன வச்சுட்டு, உள்ளுக்குள்ள ஒரு புது சிந்தை வச்சுட்டு, ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்துட்டு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்னன்னா தேவன் மேல அன்பு, சகோதரர்கள் மேல அன்பு, உலக ஜனங்கள் மேல அன்பு. யாரையும் மிஸ் ஆகும். இப்ப இந்த பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இந்த மூணையுமே நம்ம செஞ்சு முடிக்கணும். அப்ப நமக்கு முன்னாடி நிறைய பொறுப்புகள் அங்க வருது தொடர்பா. இப்பதான் நம்முடைய ஓட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அப்ப நாம எப்படி இந்த மாதிரி நிலைமை இருந்துட்டு இந்த காரியங்களை எல்லாம் அங்க செய்யறது. அப்ப முழு வெயிட்டும் யாருக்கு வருதுன்னா அந்த புது சிந்தைக்கு தான் அங்க வெயிட் வருது சரிங்களா. இந்த புது சிந்தை ரொம்ப ஞானமா டீல் பண்ணணும். எதைய, அந்த பழைய மாம்ச சரீரத்தை, அந்த மாம்சத்தையும் பாதுகாத்துக்கணும். ஏன் மாம்சம் இருக்கிறோம், மாம்சத்திற்கு ஏற்ற உலகத்தில் நாம. அப்ப மாம்சத்துக்கு சில நியாயமான விஷயங்கள தேவனே அலோவ் பண்ற. நீங்க புது சிந்தையா புது சிஷ்டா இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா செய்யலாம். அந்த ஒரு பிரிவிலேஜ் இருக்கு, நம்ம ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு இந்த பூமியில சரிங்களா. அதே சமயத்துல அது ரொம்ப ஓவரா போயிட்டு உள்ளுக்கு அந்த புது சிந்தை என்ன ஆயிடக்கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாது. அப்ப சிந்தை பாருங்க, அந்த சிந்தைக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த சரீரத்துக்கானதையும் பாத்துக்கணும், அது மாத்திரமல்ல சிந்தையில தேவனையே திருப்திப்படுத்தணும் இல்லைங்களா, தேவனுக்கு உண்மையாவும் இருக்கணும். அப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இப்படி இருக்கும் போதுதான் நம்ம பாக்குறோம் இந்த விஷயங்களை வந்துட்டு உலக ஜனங்களுக்கு ஒண்ணுமே அங்க புரியாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும், ஆனா இதனுடைய சீரியஸ்னஸ் உலக ஜனங்களுக்கு அங்க தெரியவே தெரியாது. சோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறோங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ள நுழையிறோம். அப்ப இந்த பாடத்துல நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் இந்த மாம்சத்துல இருக்கும் போது, தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம முக்கியமான கடமைகள்லாம் அங்க இருக்கும் போது, நாம பாருங்க இப்போ நாம இந்த புது சிருஷ்டிக்கு, புது சிருஷ்டி நிறைய பேரோட தொடர்புக்குள்ள வராங்க. அது மனைவியா இருக்கலாம், அது சகோதரனா இருக்கலாம், அது சகோதரியா இருக்கலாம், வேறு பட்டணத்துல வேறு இனத்து சகோதரர்களா இருக்கலாம், வேறு தேசத்து சகோதரர்களா இருக்கலாம், சாதாரண உலக ஜனமா இருக்கலாம், சரிங்களா? ஆனா இவங்க எல்லாருக்கூடிய இந்த புது சிருஷ்டிகள் என்ன இருக்கிறாங்க, சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதுலதான் இருக்கிறாங்க, இன்னும் மாம்சத்துல இருக்கிறாங்க. அப்போ எல்லார்கிட்டையுமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு நியாயமான கடமை கூட யாருக்கு இருக்குது, புது சிருஷ்டிக்கு இருக்கு. ஏன்னா இவங்க இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர்களோடு எல்லாம் இவங்க உரிமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய சில சாக்கியங்களும் இவங்களுக்கு இருக்குது. சோ இது எப்படி டீல் பண்றது, எல்லாருக்கிட்டையும் கடமைகளையும் நம்ம தவறக்கூடாது, அந்த பொறுப்பையும் நம்ம நியாயமா செய்யணும். அம்மா அப்பானா ஒரு பையனுடைய கடமை, கணவன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவினா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த புது சிருஷ்டி பிரதருக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த புது சிருஷ்டி சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமை இருக்குது, எல்லா பொறுப்புகள் இருக்கு, சில நியாயமான சிலாக்கியம் அனுபவிக்கிறதுக்கும் இருக்குது. பட் இது எல்லாம் எப்படி மிக்ஸ்அப் பண்ணி எல்லாம் ஒன்னா வச்சுட்டு இவைகள் எல்லாம் நிறைவேற்றணும், அந்த நிறைவேற்றும் போது தேவன் மேல பிரதானம் அன்பு இருக்கணும், அப்புறம் சகோதரர்கள் மேல அன்பு இருக்கணும், அப்புறம் உலக ஜனங்கள் மேல அன்பு. தேவன் மேலேயே வைக்கிறோம், சகோதரர் மேல மிஸ் பண்ணிட கூடாது, இவங்க ரெண்டு பேர் மேலேயே வச்சுட்டு உலகத்தின் மேல செலுத்த வேண்டிய அன்பு மிஸ் ஆயிருக்கிறோம். இல்லாட்டி உலகத்தின் மேல செலுத்துறோம், அதுல கவனம் செலுத்திட்டு தேவன் மேல இருக்கிற அன்பு தவற விட்டுருக்கோம். சோ இதுதான் அந்த கஷ்டம் இருக்கு, சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இப்போ அந்த மூன்று கண்டிஷன் பிரதர் சொல்றாரு, இந்த மூணு ரொம்ப கஷ்டம் புது சிருஷ்டிக்கு. இவைகள் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இவைகளெல்லாம் உணர்ந்துட்டு தேவன் கிட்ட செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஏன்னா இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம், ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நமக்கு. தேவன் கிட்ட செஞ்சுட்டோம், பொறுத்தனை அதை நிறைவேற்றணும், அவர்கிட்ட அந்த ஒரு பாராட்டுதல் வாங்கணும் இல்லைங்களா? அந்த ஓமையில பாக்குறோம் என்ன சொல்றாரு, வெல் டன் மை குட் சர்வன்ட் சொல்றாரு இல்லைங்களா, தட்டி சொல்றாரு. அது வாங்கணும் இல்ல பிதா கிட்ட, ரொம்ப கஷ்டம் இல்ல. நெக்ஸ்ட் என்னன்னா, சரி நமக்கு நியாயம் என்னென்ன உரிமை இருக்கு, எதாவது நாம ஏற்றுக்கொள்ளலாம், எதாவது நாம அனுபவிக்கலாம், என்னென்ன சுவாக்கியம் நமக்கு இந்த மாம்சத்துல இருக்கும் போது இருக்குது, இது கூட கண்டுபிடிக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு போலாமா, இதுல தலை இல்லாமா அதற்கு முயற்சி செய்யலாமா, இப்படி கூட இருந்துட்டே ட்ரூத்ல இருக்கலாமா, தெரியுது. சோ அந்த என்னென்ன உரிமைகள் நியாயமா நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அது கூட அங்க சரியா டிஸ்டிங் பண்ணணும், பிரிச்சு பார்க்கணும், அது கூட கஷ்டமா இருக்கு, அது கூட சரியா தெரியும். நெக்ஸ்ட் என்னன்னா, சரி அப்படி நியாயமான உரிமைகள் இருக்குது, சிலாக்கியங்கள் இருக்குது நமக்கு, எந்த அளவுக்கு நியாயமா இருக்குதுன்னு சொல்றா இல்லைங்களா, அதை கூட எந்த அளவுக்கு நாம செய்யணும், ஏன்னா அது ஒரு லிமிட் கிராஸ் ஆச்சுன்னா அதுவே நமக்கு என்ன ஆயிடும், வஞ்சனை ஆயிடும், சரிங்களா? ஏன்னா நமக்கு வசனம் தெரியும், மாம்சத்துப்படி வாழ்ந்தால் சாவீர்கள், அப்போ ஆவியின்படி வாழ்ந்தால், சோ அப்ப அங்க கூட ஒரு எச்சரிப்பு இருக்குது, அப்ப வாழ்றது நம்ம ஆவியின்படி தான் வாழணும். உரிமை இருக்குது, சிலாக்கியம் இருக்கு, அனுமதி இருக்குதுன்னா கூட அதுக்கு ஒரு வரமுறை கூட தேன் வச்சிருக்கிற, அந்த வரைமுறை என்ன, அந்த லிமிட்டேஷன் என்ன, அது கூட நம்ம பார்க்கணும். சோ இது மூன்று வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா, நமக்கு புதுசத்தை சந்திக்கிறது, இந்த மாம்சமே மறிக்கணும், மாம்சம் மறிக்கத்தான் செய்யணும், ஆனா தானா மறிக்காதுங்கிறது நம்ம உணரணும். ஏன்னா இந்த மாம்சத்தை நாம தான் என்ன பண்ணணும், மறிக்கவும் வைக்கணும். பாருங்க எல்லாம் ரொம்ப இதுதான் புது சிருஷ்டிக்கு இருக்கிற அந்த பெரிய டாஸ்க், இந்த மாம்சம் மறிக்கணும் நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அந்த ஆவிதான் இப்படியே பலப்பட்டு வாழ்ந்து நிக்கணும். ஆனா இந்த மாம்சத்துக்கிட்ட என்ன விஷயம்னா, அது தானா சாகாது, நம்ம அதை என்ன பண்ணணும், கம்பல் பண்ணி அந்த புது சித்தத்தின் வல்லமையில இந்த மாம்சத்தை அப்படியே ஒடுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா மறிக்க வைக்க வேண்டியதும் யார் கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அப்போ இவைகள் எல்லாம் பார்க்கும் போதுதான் சகோதர சகோதரிகளே, இப்போ நாம ஒரு ஒருத்தர் மேல நமக்கு இருக்க கடமைகள் பொறுப்புகள் இவைகள் எல்லாம் நம்ம அங்க பார்த்துக்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாம்ச சுபாவத்துக்கு, சாரி இந்த விழுந்து போன நிலைமைக்கு சில சுபாவங்கள் இருக்குது, குண லட்சணம். நம்ம நியாயமான உரிமைகள் தேவன் அங்கீகரிக்கிறார்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்ற அளவுல அனுபவிக்கணும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது இந்த பிளஷ் தெரிஞ்சுக்கும், மாம்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்களா, அதையவே ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த அளவுக்கு மீறி அதை என்ன பண்ணும், அனுபவிக்கிறதுக்கு அது முயற்சி செய்யும். இது வந்துட்டு அந்த ஃபாலன் டெண்டன்சி, இந்த மாம்சத்தினுடைய ஒரு ஒரு மாதிரியான சுபாவம், அது தானா இந்த மாதிரி வேலைகள் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்குள்ள இருந்து நமக்கு அது அறியாம இருக்கும். நியாயமா பார்க்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு சஜஷன் வரும், இதெல்லாம் தாராளமா பண்ணலாம், இங்கெல்லாம் தாராளமா போகலாம், இது மாதிரி எல்லாம் தாராளமா பேசலாம், சரிங்களா? சஜஷன் வந்துட்டு இருக்கும். ஆமா, ஏன்னா அதெல்லாம் நியாயமானதுதான். ஆனால் கூட பார்க்கும்போது அப்படியே வஞ்சனைக்குள்ள கொண்டு போகும். ஒண்ணு, கொடுக்கப்பட்ட அளவையும் மீறிடும், இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்களும் என்ன பண்ணிடும், அங்க அது செய்ய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி தான் பிரதர்ஸ் ரொம்ப கிளியரா அந்த பேராகிராஃப் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நிறைய சமயங்கள்ல புதிய சிருஷ்டிகள் நிறைய வஞ்சனைக்குள்ள மாட்டிடுறாங்க, நிறைய நிறைய பலவீனங்கள்னால மேற்கொள்ளப்பட்டுறாங்க. ஏன்னா இந்த மாம்சத்தினுடைய வஞ்சகத்தன்மை நமக்கு தெரியறதில்ல. இந்த மாம்சம் எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்மள வஞ்சிக்கும் நமக்கு தெரியறதில்ல. அது அப்படியே நம்ம நல்ல பாதையில கொண்டு போற மாதிரி அப்படியே சஜஷன் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு வேற ரூட் எடுத்துட்டு வேற வழியில கொண்டு போயிடும். நம்ம வழியில போய் வழிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இங்கதான் நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம். அப்ப நிறைய கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது, சில சமயங்கள்ல குழப்பங்கள் வருது, அப்புறம் தான் உணர்ந்துக்கிறோம். ஆமாமா, ஏற்கனவே தேவனே சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய இருதயத்தை பத்தி. என்ன சொல்றாரு, ரொம்ப கேடுள்ள இருதயம், ரொம்ப பொல்லாத இருதயம், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது நம்ம எப்படித்தான் உணர்வோம் தெரியுங்களா? இந்த மாதிரி சில வஞ்சனைக்குள்ள போய் மாட்டி பலவீனமாயிட்டு அப்பதான் நம்ம உணர்வோம். ஆனா அது கூட ஒரு நன்மையா அமையுது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் தேவ கிருபையில. ஆனா நிறைய குழப்பம் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துடும். சோ அப்ப இந்த விஷயங்கள்ல நம்முடைய உரிமைகள், நம்முடைய கடமைகள், நம்முடைய பொறுப்புகள், இது எப்படி நாம் நிறைவேற்றுவது, இதெல்லாம் தான் நம்ம அங்க பார்க்கணும். அப்ப இந்த டாபிக் வந்துட்டு விவாகம். கண்டிப்பா மாம்சத்தில் நாம் இங்க இருக்கும் போது புதிய சிருஷ்டிகளா ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கனால தேவனுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ல, அவருடைய தெய்வீக திட்டத்தின் ஏற்பாடுல கண்டிப்பா இந்த விவாகம் வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப இதுல ஆணும் பெண்ணுமா இருக்கிற அந்த புதிய சிருஷ்டிகள் அங்க சம்பந்தப்படுறாங்க. இப்போ அந்த விவாகத்துல சேர்றவங்க யார் யாரா இருக்கிறாங்க பார்க்கிறோம், ஒரு ஆண் ஒரு பெண். இப்போ விவாகம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆயிடுறான். இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் மேல பொறுப்புகள் கடமைகள் இருக்குது, நிறைய பிரச்சனையும் வருது. எந்த லிமிட் இல்லைங்களா, எந்த மாதிரியான கடமைகள் நான் என் மனைவிக்கு செய்யணும், அது ஆணுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மனைவிக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, கணவர்கிட்ட நான் என்ன மாதிரி அந்த பொறுப்புகள் கடமைகள் அங்க இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது ஜஸ்ட் ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டி, ரெண்டு பேர் இணையிற அந்த விவாகம். அதே மாதிரி அந்த புது சிருஷ்டிகளுக்குள்ள ஆண் பெண்ணுங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய சில பொருட்கள், விவாகத்தை தவிர்த்துட்டு சகோதரன் சகோதரியா இருக்கிற, ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரிக்கு, சகோதரி மேல சகோதரனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வெவ்வேறு இனத்துல இருக்கிற புது சிருஷ்டிகள் கூட இருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாடு, இதே ஒரு புது சிருஷ்டிகள் எங்க இருக்காங்க, கர்நாடகால இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியா இருக்கு டேஸ்ட், முற்றிலும் வித்தியாசமா, சரிங்களா? அப்ப அவங்கள்கிட்ட நமக்கு சில கடமைகள் இருக்கு, நமக்கு பொறுப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் தான் பிரதர் அப்படியே அங்க அங்க கோடிட்டு அங்க காமிக்கிறார். இதுதான் நம்ம அங்க பாக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம இந்த வசனம் பார்த்தோம், வசனம் என்ன சொல்லிச்சீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க வரும்போது உங்களுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, என்ன அர்த்தம் சரிங்களா, உங்களுக்குள்ள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும், என்ன அர்த்தம் இதுக்கு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படி சொல்லும் போதே யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னா என்ன சொல்றாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பாலியல் வித்தியாசங்கள்லாம் இல்லவே இல்லை, நீங்க எல்லாம் ஒன்னாருக்கிறீங்க, சரிங்களா? அப்ப தேவன் வந்துட்டு கண்டிப்பா அப்போஸ்தலர்கள் மூலம் இந்த வசனத்தை சொல்லும் போது அவருடைய வியூ தான் சொல்றாரு தேவன் நமக்கு. நான் உங்களை எல்லாம் எப்படி பாக்குறேன்னா, உங்களை ஆணுன்னு பாக்குறது இல்ல, உங்களை ஆணுன்னு டீல் பண்றது இல்ல, உங்களை பெண்ணுன்னு பாக்குறது இல்ல, உங்களை பெண்ணுன்னு நான் டீல் பண்றது இல்ல, சரிங்களா? நீங்க வந்துட்டு இந்த இனம்னு பாக்குறது இல்ல, அவர் அந்த இனம்னு பாக்குறது இல்ல, இப்படி ஒரு ஒருத்தரையும் இருக்கிற வித்தியாசத்தையெல்லாம் நான் பார்த்து அதன்படி நான் நியாயம் எல்லாம் தீர்க்கறது இல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பு தான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம் தான் நான் கொடுக்குறேன், அப்படிதான் தேவன் அங்க பாக்குறார். சோ தேவனுடைய வியூ அப்போஸ்தலர்கள் மூலம் அங்க தெரியுது. என்னன்னா, நீங்க ஆணாவும் பெண்ணாவும் யூதனாவும் கிரேக்கனாவும் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்று, அவ்வளவுதான். கண்டிப்பா தேவன் இப்படி பார்க்கும் போது அவருடைய பிள்ளைகள் நாம கூட எப்படித்தான் பார்க்கணும், நம்முடைய சகோதர சகோதரிகள் அப்படித்தான் பார்க்கணும். மேஜர் டிஃபரன்ஸ் இல்ல, தேவனே அப்படி பார்க்கறது இல்லைன்னு சொல்லும்போது நாம கூட எப்படித்தான் பாக்குறோம், எல்லாரையும் சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு மூலம் நமக்கு கிடைச்சிட்ட அருமையான சகோதரன் அருமையான சகோதரி தான் நம்ம பாக்குறோம், அப்படித்தான் நம்முடைய டீலிங் இருக்கு. நமக்கு கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா, நம்ம சகோதர சகோதரிக்கு மத்தியில பாராபட்சமே அங்க இருக்கக்கூடாது, எந்த பாராபட்சமே இருக்கக்கூடாது. சோ நாம கூட அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன சகோதர சகோதரிகளே, சில சமயங்கள்ல இது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒரு வரைமுறையற்ற ஒரு ஒரு இணைப்பு இல்லாட்டி ஒரு உறவு முறை சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி போகும். ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நேச்சுரலா பார்த்தா ஆணுன்னா பெண் கிட்ட ஒரு வரைமுறை இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பெண்ணுனா ஆண் கிட்ட ஒரு வரைமுறை இருக்கு. இது கூட இல்லைன்னு சொல்றாரா தேவன் சரிங்களா? அந்த மாதிரி சிலர் நினைச்சிருக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால வஞ்சிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம மனசுல வைக்கணும், நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, புதிய சிருஷ்டிகள். நம்முடைய சிந்தையெல்லாம் என்ன இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு அட்வர்சரி கூட இருக்கிறார், யாரு, சாத்தானே. அப்ப அவர் நம்மை வஞ்சிக்கவும் வகை தேடுறாரு. அதுல முக்கியமான கீ பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் சரிங்களா, நமக்குள்ள இருக்கிற இந்த வித்தியாசங்கள். அப்ப அதுக்குள்ள பார்க்கும் போது நியாயமா பாதுகாப்பா தேவனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா, அந்த வரைமுறைகள் எந்த காலத்திலயுமே மீறக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதரன் சகோதரியா அங்க இருந்து தாக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது, அப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அங்க இல்ல. அப்ப பாருங்க அந்த வரைமுறை கூட அதுல கூட ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தான் இங்க சொல்லணும், சிந்தையில வித்தியாசம் இல்ல, சிந்தையில வித்தியாசம் இல்ல, ஆண் பெண் யூதன் கிரேக்கன். ஆனா எதுல வித்தியாசம் இருக்குது, மாம்சத்தின் படி. நம்முடைய தேவைகளே, நம்முடைய எதிர்பார்ப்புகளே, நம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளே, நம்முடைய பழக்க வழக்கங்களே, நம்முடைய பொறுப்புகளுக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுது, வித்தியாசமாகுது. பெண்களுக்கு வேற மாதிரி, ஆண்களுக்கு வேற மாதிரி, ஒரு இனத்துக்கு வேற மாதிரி, இன்னொரு இனத்துக்கு வேற. நான் இது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இப்ப பாருங்க நம்ம சிந்தையிலுக்கு தான் ஒன்ங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தினுடைய மீனிங் அதான், கிறிஸ்துவுக்குள் நம்ம சிந்தையில ஒன் அவ்வளவுதான். மற்றபடி மாம்சத்துல ஒரு ஒருத்தருக்கு நிறைய வித்தியாசங்கள் அங்க இருக்குது. அப்ப அந்த வித்தியாசங்களின் அடிப்படையில நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், சகிப்பு தன்மை எல்லாம் கூட வித்தியாசமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ அமெரிக்கால கூட பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சிந்தையில அவங்களும் நாமளும், பட் மாம்சத்துல நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்களா, நிறைய. அவங்க சாப்பிடுற உணவுல இருந்துட்டு, அவங்க சிந்திக்கிற விதத்துல இருந்துட்டு, அவங்க ஒரு மாதிரி சிந்திக்கிறதுக்கே பழக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது நாம வித்தியாசமானவங்களா இருக்கும். அவங்க வாழ்க்கை முறையே வேற, அப்படின்னா அவங்க மாம்சத்தை பாதுகாத்துக்கிற விதமே வேற, ஆனா நம்மளுடைய விதமே வேற சரிங்களா. அவங்களுடைய ஆராதனை முறைகள் கூட வேற, நம்மளுக்கு கூட அங்க வேற. இப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற சகோதரர் எல்லாம் பாத்தீங்கன்னு அங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சேம் ட்ரூத் தான், ஆனா அங்க போய் ஆராதனை அட்டன் பண்ணிட்டா டவுட் ஆயிடும் நமக்கு, நம்ம சத்தியம் தெரிஞ்ச ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாணியில் இருக்கும் ஆராதனை, நல்ல ட்ரம் செட்டு, ஃபுல் டமா டமா சவுண்டு, பெரிய பாட்டு இழுத்து பாட்டுட்டு. அப்படிதான் பிரதர் சொல்றாங்க நமக்கு, அங்க போய் பார்த்து வந்த பிரதர். உகாண்டால இருக்கிற உகாண்டா, இன்னும் சில முக்கியமான தேசத்துல இருக்கிற சகோதரர்கள், அதாவது அவங்களும் ஆப்பிரிக்கன் அந்த வணக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சில இதெல்லாம் பார்த்திருப்போமே நாம, ஒரு மாதிரி இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம். பட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா. ஆனா என்ன பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய பழக்கம், அது அவங்களுடைய மெத்தடு. ஆனா சிந்தையில யாரு போல தான் இருக்காங்க, அவங்க கூட கிரைஸ்ட் சிந்தைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணக்கூடாது, பிரதர் நீங்க இப்படி இருக்கணும் பிரதர், நம்ம சொல்ல முடியாது. எப்படி, எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க இருக்கிறது போல. ஏன்னா அவனால முடியாது, ஏன்னா மாம்சத்துல அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், சூழ்நிலை, பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது நாம புரிஞ்சுக்கல, இந்த வரமுறையை மீறிட்டு போனோம்னா அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உருவம் என்ன ஆயிடும், அவருடைய சிந்தை பார்க்க மாட்டோம். மாம்சத்துல அவர்கிட்ட இருக்க குறைகள் தான் நமக்கு பெருசா தெரியும், அது குறைகள் கூட இல்ல, அது அவருடைய நேச்சர். அப்படி நம்முடைய நேச்சர் அப்படி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுட்டீங்கன்னா இது அப்படியே ஆண் பெண்ணுக்கு அப்ளை பண்ணும். சிந்தையில தான் நம்ம வந்துட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா எடுக்கிறோம், பட் எல்லா விஷயத்திலயும் ஆண் ஆணு பெண் பெண். அப்ப வந்துட்டு சில அந்த வரைமுறைக்குட்பட்ட அந்த பழக்க வழக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கடமைகளை நிறைவேற்றது. என்ன கடமைகள் நிறைவேற்றுவது, ரொம்ப சிம்பிள். இப்ப ஒரு வேற ஒரு சகோதரன் கிட்ட எனக்கு ஒரு கடமை இருக்கும், என்ன கடமை தெரியுங்களா, அவர் பழக்க வழக்கத்தின் அவர் சில விஷயங்கள் செஞ்சாருன்னா நான் என்ன பண்ணும், அது எனக்கு ஒத்துக்காது, நான் என்ன பண்ணும், ஓகே பிரதருடைய பழக்க வழக்கம் அப்படி, அவர் வந்த விதம் அப்படி, ஓகே அவர் அப்படி பண்ணட்டும், நாம வேற மாதிரி பண்றோம், நம்ம வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர்கள் என்ன சிந்தித்தா இருக்குது, இப்ப நான் இதை கூட உணரலன்னு வைங்க, சிம்பிள், என்ன அங்க மீறப்படுதுன்னா அந்த சகோதரர் மேல இருந்து எனக்கு அந்த கடமை பொறுப்பு நான் தவறிடுகிறேன், அந்த அன்பு நான் யாருக்கிட்ட நிறைவேற்றல. ஏன்னா நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அந்த மூணு கண்டிஷன், யார் யார் மேல இருக்கும் அன்பு, தேவன், நெக்ஸ்ட் சகோதரர்கள் மேல, நெக்ஸ்ட் உலக ஜனங்கள் மேல. சோ அந்த நியாயமா நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் அங்க கவனியாதே போகும். எப்போ இந்த நியாயமான வரைமுறைகள் மீறப்படும் போது. சோ அப்ப அந்த வரைமுறைகளை அது ஆணு பெண்ணு வேற்று இன ஜனங்களா இருந்தாலும் கூட அது நம்ம அங்க பார்க்கணும். தெரியல நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா இந்த பாயிண்ட் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், நிறைய தவறான சிந்தனை நம்ம இதுல தான் நடந்துச்சு. ஏன்னா சிலர் நம்மளுடைய எதிர்பார்ப்பு படி இல்லைங்க போது நமக்கு என்ன ஆயிடுறோம், அவங்க மேல ஒரு வேறு எண்ணம் வந்துருது. பட் நம்ம கவனிக்கணும், அவர் யார், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கிறார் இல்லைங்களா. அவர் சிந்தை மாத்திரம் கரெக்டா அது செக் பண்ணிட்டு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, ஆனா வெளியரங்கமா அவருடைய விஷயங்கள் பார்க்கும் நமக்கு இடர்ல ஆயிடும் சரிங்களா. அதே மாதிரி சிலருக்கு நியாயமா நம்ம அனுமதிக்க வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் கூட நம்ம செய்யறக்க யோசிக்கிறோம். ஏன்னா நான் ஒரு புது சிஷ்டி இப்படி பாக்குறோம், ஆனா அவர் யார் அது பாக்கணும் சரிங்களா. அப்ப இந்த விஷயங்களுக்கு நிறைய டச் ஆகுது இந்த பாயிண்ட்ஸ். அப்ப இது பர்சனலா நீங்க அங்க உணரணும். அப்போ இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டுட்டா நம்ம எல்லோரும் ஒன்று அப்படிங்கும் போது அங்க வரைமுறையற்ற ஒரு உறவு முறைகளே ஒரு ஒரு இணைப்பு ஒரு ஐக்கியத்தை பத்தி அங்க தேவன் சொல்லல, வரைமுறைக்குட்பட்டது தான் அங்க சொல்றாரு. ஏன்னா அப்படி வரைமுறைக்குட்பட்டு நம்ம நடக்கும் பொழுதுதான் அந்த வரைமுறைகள் நிறைய விஷயத்துல இருக்கு, ஆண் பெண் விஷயத்துல இருக்குது, வேற்று இனங்களுக்கு மத்தியில கூட இருக்கு. அதுதான் மெயினா இங்க சொல்லப்படுது வசனத்திலே தான் அதுதான். ஆண் பெண் என்றில்லை, ஆண் என்றில்லை, பெண் என்றில்லை, யூதன் என்றில்லை. அது நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், யூதன் வந்து யூத ஜனங்கள், கிரேக்கம் வந்து புறச்சாதி, தேவனுடைய அழைப்புல நாம் சொல்லுவோம். ஆனா ஜென்ரலா இன்னொரு பார்க்கும்போது நிறைய இனங்கள் கூட இருக்குது நமக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் வழக்கங்கள் வந்து நாம கூட்டப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய இது மாத்திரம்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சிந்தை அதுதான் ஒண்ணு. அது மாத்திரம் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல சரிங்களா. அதை மாத்திரம் பார்த்து மாம்சத்தில் நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் வேறுபட்டு இருக்கிறோம் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு ஒரு சகோதரன் கிட்ட ஒரு ஒரு சகோதரி கிட்ட நாம நடந்துக்கிற விதத்துல நம்ம நிறைய நிறைய பொறுப்போட நடந்துக்கணும். நாம சில உண்மையான கடமைகள் இருக்கு அன்பு நிமித்தம் சரிங்களா. அப்ப அதுக்கு மீறப்படாம அது கூட நிறைவேற்றப்படுவதற்கு உதவியாக அங்கிருக்கும். சரி, இப்போ ஆண் பெண் இப்படி இருக்கிறாங்க ரொம்ப முக்கியம். இந்த ஆண் பெண் உறவுகள் கூட அங்க பிரதர் சொல்லும் போது அதாவது என்னன்னா நம்ம புது சிருஷ்டிகளா வளரணும்னே சிந்திக்கிறோம், ஆனா நம்முடைய மாம்சத்தினுடைய அந்த சில பலவீனமானது என்னன்னா சில பாலியல் இச்சைகளுக்குள்ள அது ஈர்க்கப்படும், அதனால பரிசோதிக்கப்படும். ஏன்னா எங்கேயுமே இந்த கேதரிங் இருக்குது ஆண் பெண் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்ப இது சேட்டன் கூட யூஸ் பண்றதுக்காங்க ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு பிரதர் சொல்லும் போது என்ன, மேக் ஸ்ட்ரைட் பாத் டு யுவர் ஃபீட் சொல்றாரு. சோ நீங்க நடந்து போய் ஒரு புது சிருஷ்டியா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற பாதைகளை உங்களுக்கே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏற்படுத்திக் கொள்ளும். எது லிமிட், எது முறை, எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதோட சரி. கிறிஸ்துவுக்குள் சகோதரனா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி, அதனால்தான் பிரதர் இது அவுட் ஆஃப் பாயிண்ட் பேசுறேன். வால்யூம்ல சில இடங்கள்ல பேசும்போது ரொம்ப கிளியரா பேசுறாரு. சிஸ்டர்ஸ்க்கு சஜஷன், சிஸ்டர்ஸ் கொடுங்க டிஸ்கஷன், சிஸ்டர் சிஸ்டர்ஸ் பண்ணுங்க, காட்டேஜ் மீட்டிங் சிஸ்டர்ஸ் போய் சிஸ்டர்ஸ் பேசுங்க சொல்றாரு. சோ என்னன்னா அது பிரதர் சிஸ்டர் போது கரெக்ட், ஆனா கூட சில விஷயங்கள் ரொம்ப அற்புதமா நடக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கும் பொழுது அது வந்துட்டு அவங்க அவங்க அவங்கவங்க பார்க்கும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஒழுங்கு அங்க இருக்குது, ஒரு வரைமுறை கூட அங்க இருக்குது சரிங்களா. அப்ப அதெல்லாம் ஒரு அருமையான சஜஷன் அவர் மற்ற இடத்துல ரீப்ரின்ஸ் எல்லாம் அங்க கொடுக்கறது பாக்குறோம். சரி, இப்ப நாம இது பாத்துக்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப நாம நெக்ஸ்ட் இப்ப இந்த ஆணும் பெண்ணும் என்று பார்க்கும் போது எப்படி இருக்கிறாங்க தேவனுடைய திட்டத்துல, ரொம்ப முக்கியம். ஆண் பெண் தேவ ஏற்பாட்டில் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண் எப்படி இருக்கணும், பெண் எப்படி இருக்கணும் சரிங்களா. ஒரு ஒருத்தர் கிட்ட ஒரு ஒருத்தர் எப்படி இருந்துக்கணும் அது ரொம்ப முக்கியமா. சோ மேன் அண்ட் விமன் இன் தி டிவைன் ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த தெய்வீக ஏற்பாட்டில் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு வசனம் படிச்சா புரியும். ஒன்னு குழந்தையில 11 அதிகாரம் 3 வசனம். ஆமா, இதுதான் தெய்வீக ஏற்பாட்டுல தேவனுடைய சித்தம். ஆண் பெண் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லிட்டாரு, ஸ்திரீக்கு யார் வந்துட்டு தலையா இருக்கிறாங்க, புருஷன். புருஷனுக்கு யார் தலை, கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு யார் தலை, ஒரு ஆர்டர் இருக்கு, டிவைன் ஆர்டர். இந்த ஆர்டர் தான் இருக்கும். அப்போ ஆண் பெண்ணுங்கிற வர விஷயத்துல பெண்ணுக்கு ஆண் தலையாக இருக்கணும் என்கிறது தேவனுடைய தெய்வீக ஏற்பாடு. இது நாம எப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம்னா அது சிருஷ்டிப்பிலேயே தேவன் அங்க செஞ்சு வச்சிருக்கிறார், ஆண் பெண்ணுக்கு தலைமை வகிக்கணும். அப்போ ஆணுடைய தலைமைக்குள்ள பெண் இருக்கணும் அப்படிங்கறதான் அங்க ஆதாம முதலாவது சிருஷ்டிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அந்த ஒரு ஆர்டர்லயே தேவன் அங்க ரகசியமா உள்ள வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யாரு? இதை வந்து அப்போஸ்தல் பவுல் கூட கோட் பண்ணி பேசுறாரு இல்லைங்களா. எங்க பேசுறாரு? மறுபடியும் அதே தான் ஒன்னு கொரிந்தியர்ல 11:7-12 வரைக்கும் படிங்க. ஆமா, இங்க தான் அங்க அந்த ஆர்டர் பத்திட்டு அப்போஸ்தல் பவுல் அங்க பேசுற தேவனுடைய சித்தம் என்ன ஆண் பெண் விஷயத்துல பார்க்கும் போதே, அவர் முதல்ல ஆதாம் சிருஷ்டிக்கிறார், நெக்ஸ்ட் ஸ்திரீய சிருஷ்டிக்கிறார், ஏவாள் சிருஷ்டிக்கிறார்னா அங்க ஒரு ஒரு பர்பஸ் அவர் அங்க வைக்கிறார். அப்ப தேவனுடைய நோக்கமே எதுவா தான் இருக்குன்னா, பரிபூர்ணமா இருக்கும் போதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குன்னா, ஏவாளுக்கு யார்தான் ஹெட் பார்க்கிறோம்? ஆதாம். ஒரு பரிபூர்ண மனுஷங்களுக்கு இந்த ஏற்பாடு ரொம்ப அற்புதமா பிரயோஜனம் உள்ளதா, மகிழ்ச்சி கூடிய மகிழ்ச்சி தரக்கூடியதா, ஆசீர்வாதமான ஒரு ஆர்டர். இதுதான் அங்க தேவன் வந்துட்டு அங்க வச்சிருக்கிறது கூட நம்ம அங்க பாக்குறோம். ஆனா மாறாக இது வந்துட்டு இன்னும் கூட நம்ம கொஞ்சம் பரந்த விரிந்த பார்வை பார்க்கணும். ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான், உடனே எல்லாருக்கும் சிந்தை வருவது இது வந்து மேரேஜ் பத்தி பேசிருக்கிறார், விவாகம் பத்தி பேசுகிறார், விவாக உடன்படிக்கைக்குள்ள வர கணவனுக்கும் பெண்ணுக்கும் மனைவிக்கு இருக்கிற உரிமை பத்தி பேசுறாருன்னு நாம நினைக்கிறோம். பட் அப்படி நினைச்சோம்னா அது ஒரு சின்ன வட்டம். தேவன் அந்த இந்த ஆர்டரு ஒரு விவாகத்துக்குள்ள மாத்திரம் அங்க வைக்கல. அவர் பேசும் போதே ஜெனரல் வியூ பாக்குறார், ஒரு பரந்த பார்வை பாக்குறார். இது ஒட்டு மொத்த மனு குலத்துக்கும், அது வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள மாத்திரம் இல்ல, ஆண்ணா இப்படி பெண்ணா இப்படி, எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களும் இது ஒரு பரந்து விரிந்த பாயிண்ட்ஸ் நல்லா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா உலகத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லைங்கன்னா. இவங்களுடைய ஹெட்ஷிப்புக்குள்ள அவங்க அமைதலா இருக்கணும், அவங்க மேல இவங்க ரொம்ப அன்பு அக்கறை உடையவங்களா யார் இருக்கணும், ஆண்கள் கூட இருக்கணும். அந்த ஹெட்ஷிப் தலைமைங்கிறது கூட தவறாக அவங்க புரிஞ்சுக்கொள்றாங்க. யாரே ஆணே புரிஞ்சுக்கிறார். அப்போ துஷ்பிரயோகம் பண்றாங்க. தேவன் கொடுக்காத அனுமதி, தேவன் கொடுக்காத அதிகாரத்தை ஸ்திரீகள் மேல இந்த ஆண்கள் அங்க பயன்படுத்துறோம். இதனால உலகத்துல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வர பிரச்சனை எல்லாம் இதனாலயா தான் அங்க இருக்கு சரிங்களா. அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருமே ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் அங்க புரிஞ்சுக்கணும். ஆனா கடைசியா ஒரு உண்மை பார்க்க போறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது விருப்பம் தான், ஆனா கடைசியில ஒரு உண்மை நம்ம பார்க்கறது அருமையா சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி பெண்ணுக்கு ஆண் தலை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அங்க தேவன் எதை பத்தி பேசலைன்னா, அப்போ பெண்ணை வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி, ஆண் வந்து ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு என்ன சொல்லலாம், அதிகாரம் செலுத்துற ஒரு மாதிரி, ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இல்லைங்களா. தன் அதிகாரத்தை நினைச்சபடி பெண் மேல அவங்க பிரயோகிக்கலாம், அவங்க இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லவே இல்லை, இந்த மாதிரி அர்த்தத்துல வேற எங்கேயுமே வசனம் சொல்லப்படல, ரசல் கிளியரா சொல்ல இந்த மாதிரி தாட்ல எங்கேயுமே வருதுல்ல. ஆனா என்ன ஆயிருக்கிறாங்க இன்னைக்கு, இந்த மாதிரிதான் சில பேரு புரிஞ்சுக்கிட்டு தப்பாக அங்க நடக்கிறது பாக்குறோம். ஆனா இந்த விஷயம் ரொம்ப டீப்பா நம்ம பார்க்கணும். சில இடங்கள் இந்த இதை பத்தி பேசினா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. யாரு? ஆண்கள். இந்த வசனம் படிச்சிட்டோம்னா பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா என்ன சொல்லிருக்காங்க, பெண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த கருத்து வரவேற்கப்படுது, பட் அது முழுக்க முழுக்கறாங்க. அத ஹெட்ஷிப் தலைமை என்ன அர்த்தம், அதிகாரத்திலயா இல்ல சரிங்களா. அங்க அந்த எதுல அந்த தலைமை தலையா இருக்கிறாங்க, ஆண்கள் ஸ்திரீகளுக்கு தலைமை அப்படின்னா மற்றவங்க நினைக்கிறாங்க பாருங்க, அதிகாரம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஸ்திரீய நடத்தணும்னு அப்படி எடுத்துன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அந்த வசனம் நீங்க பாருங்க, அந்த ஆர்டர் எப்படி கொடுக்கிறாரு, ஸ்திரீக்கு யார் தலை, புருஷனுக்கு யார் தலை, கிறிஸ்துவுக்கு யார் தலை. ஓகே, அப்ப ஸ்திரீக்கு மேல புருஷன் தலைங்கிறது ஸ்திரீய என்ன மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள புருஷன் நடத்தலாம்னு நினைச்சிட்டோம்னா இதே தான் யாருக்கு அப்ளை ஆகும் பாருங்க. அப்ப தேவனுக்கு வந்து இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அடிமை மாதிரியா இருக்கிறார், இல்ல இயேசு கிறிஸ்து மேல ஒரு ஒரு தன்னிச்சையான அதிகாரம் செலுத்துறாரா தேவன், இல்லவே இல்லை. அப்போ அந்த தலைமைங்கிறது உண்மையான ஆழமான அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள உறவுக்குள்ள இருக்கிறத எடுத்து படிக்கணும். நாம் பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்னா அன்புல, கிறிஸ்து மேல ஒரு அக்கறை அவருக்கு இருக்குது, கிறிஸ்து மேல சில பொறுப்பு நியாயமா யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. கிறிஸ்து மேல சில நியாயமான உரிமைகள் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த விஷயங்கள் தலைமையில என்னன்னா அது வந்துட்டு அன்புல இருக்குது, அக்கறையில இருக்கு, பொறுப்புல இருக்கு, கடமையில இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு தேவையானதை சந்திக்கிறதுல இருக்கு. அதுதான் அங்க பிதா வந்து செஞ்சார். இப்ப கண்டிப்பா ரேன்சம் கொடுக்கணும். அந்த ரேன்சம் கொடுக்கணும்னா கிறைஸ்ட் பூமிக்கு வரணும், பாடுபடணும், சிலுவையில மறிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனா அந்த கஷ்டமே இயேசு கிறிஸ்துடைய திராணிக்கு மேல போகாத படிக்கு யார்த்தா பாதுகாத்தார்? அம்மா. அங்கத்தான் இருக்கு அந்த தலை விஷயம், தலையினுடைய விஷயம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்திருக்கிறா? பிதா எடுத்துக்கிறார். அப்புறம் பாக்குற குமாரனுக்கு வர டெஸ்டிங்ஸ் கூட அவர் கிளியரா பண்ணுவார். எது அனுமதிக்கலாம், எது அனுமதிக்க கூடாது, இல்லாட்டி என்ன வேணா நடந்துக்கலாம். அந்த சேட்டன் ரொம்ப ஓவரா பண்ணிருக்கும். ஆனா தேவன் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய குமாரன் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் இருக்கக்கூடிய பொறுப்புகள், நிறைவேற்ற வேண்டிய கடமை, அப்புறம் செய்ய வேண்டிய அந்த காண்பிக்க வேண்டிய அக்கறை எல்லாமே அங்க இருக்குது. அதுதான் குமாரன் மேல பிதா தலையா இருக்குது. சரிங்களா? அதுக்கு எல்லாமே யார் கீழ்பட்டிருக்கிறா? கண்டிப்பா பிதா குமாரனுக்கு நன்மைன்னு நினைச்சிட்டு பிதா என்னென்னலாம் முடிவெடுத்து அனுமதிக்கிறாரோ எதாவது எடுத்து பேசுறாரா? கிரைஸ்ட் இல்ல தலைக்கிட்ட என்ன ஒரு சப்டியூ காமிக்கிறார் அப்படியே சொல்ற பாருங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா புரியும். அதான் ரொம்ப 100% ஞானத்துல ஆராய்ந்து பாக்குறாரு இல்லைங்க. ஜீவனுக்கு ஜீவன். சரிங்களா? நான் ஜீவனுக்கு ஜீவன் நான் கொடுக்குறேன். ஆனா ஆதாம் மாதிரி இல்லாம எங்கிட்ட ஓவரா அவமானம் எதிர்பார்க்கிறாரே தேவன். சரிங்களா? ஏன் இது எக்ஸ்ட்ராவா இருக்குதே ஏன்னு கேட்கும் போது இந்த பாத்திரம் என்னை விட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? ஐயோ, ஆனாலும் உங்கள் சித்தம் நீங்க கேட்டுட்டீங்க, நீங்க எனக்கு தலையா இருந்து நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும், ஒரு பெரிய பாடம் இருக்கும், ஒரு பெரிய காரணம் இருக்கும். நான் அதுக்கு அப்படி என்ன பண்ணிக்கிறேன், உட்படுத்திக்கிறேன். அந்த அத்தாரிட்டி இவர் எடுக்கிறதே. ஆனா இவருக்கு கிளியரா தெரியுது இது தேவன் தன்கிட்ட எக்ஸ்ட்ராவா கேட்கிறார். ஆனா தேவன் எப்பயுமே எப்படித்தான் நடப்பாரு? கண்ணுனா கண்ணு, பல்லுனா பல்லு, இப்படித்தான் கேட்பாரு. ஆனா இங்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அப்ப தேவன் பாருங்க அவர் என்ன பண்றாரு, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா தான் கேட்கிறேன். ஆனா அது யார் நன்மைக்குதான்? இது புரிஞ்சுட்டாரு இயேசு கிறிஸ்து. புரிஞ்சனால்தான் அந்த செகண்ட் வார்த்தை சொன்னார், ஆகிலும் இது உம்முடைய சித்தத்தின்படி. சோ அங்க அவர் அந்த தன் அந்த ஒரு லிமிட்குள்ள அங்க காத்துக்கிறார். தலைக்கு கீழ்படிஞ்சு. சோ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பரிபூர்ணமான உதாரணம். தலை பிதா இல்லைங்களா? சரி, அவர் தலைக்கு கீழே யாரு? கிறிஸ்து. எப்படி எக்ஸாம்பிள்? அதே மாதிரி எடுத்துக்கோங்க சபை. அப்ப சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாருன்னா இப்ப சபைய வந்துட்டு கிறிஸ்து இயேசு அடிமை மாதிரியான அர்த்தம் இல்ல. சுவிசேஷத்திலிருந்து இது வரைக்கும் சொன்னாலே ஏதோ சதா காலையும் நானே என்ன அர்த்தத்துல சொன்னார் அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த ஏழு குத்துவிளக்கு மதியில உலாவுகிறவராக காண்பிக்கப்படுற குத்து கிழக்குல பக்காவ கேர் பண்ணிக்கிறார். அப்படின்னா ஒரு தலை ஸ்தானத்தை வந்துட்டு இந்த சுவிசேஷ யுகத்துல பாத இந்த சரீர அங்கங்களை அவர் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதை போஷிச்சு அவங்களுக்கு தேவையான சிச்சை கொடுத்து அவங்கள சீர்பொருந்த பண்ணி அவங்களை அருமையா வழி நிறுத்திட்டு வர விஷயம் ஒரு அக்கறை ஒரு அன்பு இல்லைங்களா? எல்லாம் அங்க செய்யறாங்க. அப்போ இது நடந்து நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு நல்லா புரியும். அப்ப ஸ்திரீ மேல புருஷன் வந்துட்டு தலையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா எதை பத்தி பேசல. அவரு ஒரு வரைமுறையற்ற ஒரு அதிகாரம் செலுத்துற விதத்துல அங்க சொல்லவே இல்லை. அங்க ஒரு அன்பு இருக்கணும், அங்க ஒரு அக்கறை இருக்கணும், அங்க ஒரு ஒரு சில பொறுப்புகள் இருக்கணும். சரிங்களா? அது செய்யணும். அவங்களுக்கான தேவைகளை இவங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இந்த விஷயத்துல தான் ஸ்திரீக்கு அங்க புருஷன் வந்துட்டு அங்க தலை. இப்படி புரிஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? ஆனா தவறுகள் நடக்குது இந்த உலகத்துல. விருந்து போன சந்ததிக்கு மதி ஆதியாமத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு வசனம் மூணாம் அதிகாரத்தன் வசனம் நீங்களே படிங்க. இப்போ ஏவாளுக்கு சாபம் கொடுக்கும்போது தேவன் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா சொல்றாரு இல்லைங்களா? ஆதாம்க்கு ஒரு சாபம், ஏவாளுக்கு ஒரு சாபம். அப்ப ஏவாள் ஸ்திரீ, ஸ்திரீனு பெண்கள் இனத்துக்கே தாய் தான் இல்லைங்களா? அப்ப அந்த ஏவாள் கிட்ட உச்சரிக்கும் போது சாபமே அந்த சாபத்துல ஒரு ஒன்று வருது. என்ன வந்து படிங்க கொஞ்சம் சத்தமா சிஸ்டர்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருகப்படவே வேதனையோட பிள்ளை பெறுவாய்.
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது ஒரு ஒரு கஷ் அப்பான் தி ரேஸ் இல்லைங்களா? என்ன ரேஸ்னா ஸ்திரீகள் மேல ஒரு ஒரு சாபம் தேவன் அங்க கொடுத்தார். ஆனா இதனுடைய ஆழமான அர்த்தம் பார்க்கணும். இது சும்மா மேலோட்டமா பார்த்தா அறக்குறையா தான் புரிஞ்சு. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா உன் உன் ஆசை யார் பற்றி இருக்கும்? உன் புருஷனை பற்றி இருக்கும்னா இந்த ஸ்திரீகளுடைய சுபாவம் தேவன் எப்படி பில்ட் பண்ணிட்டார், இன்பில்ட் நாம் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் பாஷையில, அதை அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவங்களுக்குள்ள அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு ஒரு நியாயமான ஒரு நீதியான ஒரு தலைமை அதிகாரத்துக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு அதிகாரத்தை வந்து ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்து அதற்குள் தங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு ரைட்டியஸ் அத்தாரிட்டி, உண்மையா நியாயமான ஒரு தலையா இருக்கிற ஒரு புருஷன் இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு வழிநடத்துதல் எல்லாத்தையும் யார் எதிர்பார்ப்பாங்க, ஸ்திரீகள் அங்க எதிர்ப்பாங்க. இதுதான் அந்த ஸ்திரீகளுக்கு அங்க அந்த சாபத்துல அங்க வருது. அது அவங்களுடைய நேச்சர். இவர் கரெக்டா எனக்கு தலையா இருப்பார் அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அப்படியே இவங்களுடைய சுபாவம் என்னன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு தங்களை முழுவதும் சரண்டர் பண்ணி அவங்க கேர், அவங்களுடைய அக்கறைக்குள்ளேயே தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அப்படி இருப்பாங்க. ஜேனா புருஷன் தலையா இருக்கிறாரு, இவங்க யாரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க. இதுதான் அந்த சாபத்தினுடைய விஷயம். ஆனா இது சரியா புரிஞ்சுக்கல. அப்ப பாக்குறோம், இது வந்துட்டு இன்னைக்கு உலக ஜனங்களுக்குள்ள ஃபுல் தப்பு. அப்ப என்ன பண்றாங்க, ஆண்கள் தண்ணியா, அதாவது இந்த பலவீனமான சரீரத்துல இருந்துட்டு, பத்தாவது அறிவுல இருந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த ஆணுக்கு தேவன் ஏற்படுத்திருக்க இந்த விசேஷமான பொறுப்பு கடமைகள் ஸ்திரீக்கு மேல இருக்கிறத துஷ்பிரயோகம் பண்ணிட்டு, அப்போ தங்க மனதளவிலையும் சரி சரீர பிரகாரமும் சரி இந்த பலவீன பாண்டங்கள் ஸ்திரீகள் மேல என்ன பண்றாங்க, அதிகமான அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அது எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்க ஒரு ஆரம்பம் ஆயிடுது. நாம பார்க்கணும், ஆண்கள்னா கணவனா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். அப்போ அவங்க வந்துட்டு தங்களை சார்ந்த அந்த பெண்கள் மேல இந்த மாதிரி துஷ்பிரயோகமான செய்யும் பொழுது அது எல்லா கஷ்டங்களுக்கும் வேற ஆயிடுது. இது கால காலமா அங்க இருந்துட்டே வரும். அப்ப நேச்சுரலா உண்மையான ஒரு அருமையான, அதாவது சரியா வழிநடத்தக்கூடிய ஒரு தலையாட்ட ஒருத்தர் கிடைச்சாருன்னா, அவங்களுக்குள்ள தங்களை அர்ப்பணிச்சுட்டு அவங்களுக்கு உட்பட்டவங்க இருக்கக்கூடிய சுபாவத்துல சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீகள் கூட என்ன ஆகுதுன்னா, ஆண்களுடைய இந்த தவறான புரிந்து கொள்ளுதல், இந்த தவறான ஒரு முன் உதாரணத்தை அவங்க சந்திக்கும் போது இவங்களுடைய அந்த அருமையான சுபாவம் கூட என்ன ஆயிடுது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன், ஆண் சுயநலத்துல என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்க்கு மேல நடக்கும் போது, இப்போ அவங்களுடைய இந்த சுயநலமான ஆதிக்கம் வந்து தங்களை காத்துக்கொள்றதுக்கு இவங்களுடைய சுபாவத்திலிருந்து கூட யார் இறங்குறாங்க, அவங்களும் இறங்கிட்டாங்க, அவங்களிருந்து நிலையை விட்டு அவங்க கூட கீழே போயிடும். இவங்களுக்கும் சுயநலம் வந்து நாம அவர்கிட்ட இருந்து நாம காப்பாற்றோம். அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுடைய நேச்சர்ல இருந்து இவங்க விடுபட்டுட்டு இவங்களுக்கு அங்கீகரிக்காத சில விஷயங்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பராமரிக்கிற பாதுகாக்கிற எல்லா அதிகாரமும் புருஷன் கிட்ட இருந்தால் கூட ஸ்திரீகள் அதை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது எல்லா ஃபேமிலியிலயும் அங்க நடக்கும். சோ அந்த அத்தாரிட்டி மேல ஒரு கம்ப்ளீட் ஃபைட் போது, அந்த மரண மன்னிக்கணும், அந்த விவாக வாழ்க்கை முழுவதுமே இல்லைங்களா. அப்போ கணவன் இல்லாட்டி மனைவி ரெண்டு பேருக்கு ஒரு டக் ஆஃப் வார் இல்லைங்களா, நீங்களா நானா நீங்களா நான். ஏன் அப்படின்னா, முதல்ல தவறது யாரு, புருஷன் தவறார். அந்த அந்த தலைமைனா என்ன, அதைய புரிஞ்சுக்காம விழுந்து போன நிலைமையில இவங்க இப்படி செய்யும் போது, அது பின்னால ஸ்திரீகளுமே ஒரு தவறான பாதையில போறதுக்கு வழி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ட்ரபிள் எல்லாம் அங்க இருக்கு. அப்ப தேவன் இந்த பரிபூர்ண மனுஷனுக்கு ஒரு நியாயமான ஆர்டர் ஏற்படுத்தினார், புருஷன் தலை ஸ்திரீ வந்துட்டு அவங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட். ஆனா விழுந்து போன சந்ததிக்கு இது என்ன அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதே இல்ல, இதைய ஆண்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல, பெண்களும் புரிஞ்சுக்கிறது. அந்த நேச்சர் எப்படி இருக்குது தேவனுடைய ஏற்பாட்டுல சரிங்களா. அப்போ இது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்பதான் நம்ம சொன்னோம், இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது சொன்னோம் இல்லைங்களா. ஆனா பிரதர் ரசல் சொல்றாரு, இது வந்துட்டு யார் மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும்னா, யாருக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதோ அவங்கத்தான் இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கணும். ஈவன் இங்கே கூட, ஈவன் இங்கே கூட இந்த புருஷன் ஸ்திரீக்கு பெண் வந்து தலையா மன்னிக்கும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இது வந்துட்டு ஒரு விசேஷமான ஏற்பாடு. ஒரு பிராட் சென்ஸ்ல பேசுறாங்க, எல்லா விதத்திலையும் அப்படி பார்க்கணும். இது அருமையான அரேஞ்ச்மெண்ட். இது கூட யார்த்தா புரிஞ்சுக்கலாம், உலகத்தின் ஜனங்கள் ஒன்லி ஹூ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், சாரி கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்கிறவங்க தான். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, யார் யார் எல்லாம் உண்மையிலேயே ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த ஏற்பாடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இந்த ஏற்பாடுக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க, அந்த ஏற்பாட்டின் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை கூட அங்க உண்டாயிருக்கும். ஆனா இது உலக ஜனங்கள்ட்ட நாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லாம் பலவீனமா இருக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு உலக ஜனங்களுக்கு தீர்வு வரணும்னா, இந்த உலக ஜனம் மறுபடியும் பரிபூர்ணத்தை அடைஞ்சாத்தான், அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், திரும்ப கொடுத்தலின் காலத்துல அவங்க அதை பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு அங்க செட் ஆகும். நம்ம இந்த அருமையான விஷயங்களை அவங்க அங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம உலகத்தை பத்தி நான் எதுவும் பேசுறது இல்லை இப்போதைக்கு. இந்த வால்யம் வந்துட்டு அப்போ புது சிருஷ்டிகள். அப்ப நமக்கு என்ன இங்க சம்பந்தம் இருக்குது? அப்போ நாம் சரி இதுல எப்படி ஈடுபடுத்திக் கொள்ளணும், இந்த உறவு முறைகள்ல நம்முடைய கடமைகள் பொறுப்புகளை அங்க நிறைவேற்றுகிற விஷயத்துல, சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம் இந்த விவாக உறவு, மேரேஜ்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது, அந்த விவாகம் சொல்லும் போது அதை பத்தி சில வசனங்கள் பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏற்பாடா இருக்குது என்ன? பிலிப்பியர்ல 5:22-33 வரைக்கும் பேசலாம். நல்லா பாருங்க. ஓ சாரி, எபேசியர் படிங்க. மேலோட்டமா பார்க்க போது முழுக்க முழுக்க மேரேஜ் பத்தி அங்க பேசிருக்கிறார். ஆனா ரொம்ப ஆழமா பார்க்கும்போது மேரேஜ ஒரு அடையாளமா பேசிருக்கிறார். அதுதான் நம்ம மேரேஜ் பத்தி பேசிருக்கிறார், விவாகம் பத்தி. ஆனா அது விவாகம் பத்தின விஷயம் இல்ல, கடைசி வார்த்தையில சொல்றாரு இது ரகசியம் பெருசு. நான் வந்துட்டு எதை பத்தி பேசல, மேரேஜ் பத்தி பேசல. நான் இப்ப உங்களுக்கு மேரேஜ் பத்தி பேசின மாதிரி இருக்கு, பட் நான் பேசினதுல எதை பத்தி பேசிட்டேன், கிறிஸ்துவும் சபையும் பத்தி. அப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், கிறிஸ்து மேல சபை, சபை மேல கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவுல ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கக்கூடிய அக்கறை, காண்பிக்க வேண்டிய அன்பு, நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், இதை வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க எங்க பார்க்கலாம், எங்க அனுபவிக்கலாம்னா இந்த பூமியில உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விவாகம் என்ற ஏற்பாட்டுக்குள்ள. அது இந்த வார்த்தை நல்லா பாத்தீங்கன்னா பாருங்க, எப்படி கிறிஸ்து சபைய போஷித்து இல்லைங்களா பாதுகாக்கிறவாரோ இல்லைங்களா, அது போல என்ன பண்ணும், புருஷன் கூட மனைவிக்கு எல்லாம் செய்யணும். அப்போ கிறிஸ்துவையே பார்த்துட்டு எப்படி அவருடைய வழிநடத்தலுக்கே எதிர்பார்த்துக்காங்க சபை, அது மாதிரி அது மாதிரி மனைவிமார்கள் கூட கணவனை அங்க பார்க்கணும். அப்புறம் அந்த வார்த்தை ஒண்ணு வருது, இது நிமித்தம், அந்த வாசனை மாத்திர படி மேல சில விஷயங்கள். பாருங்க இது நிமித்தம் இல்லைங்களா, கிறிஸ்துக்கும் சபைக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனே அது முழுவதும் எங்க உணர முடியும், மேரேஜ் இல்லைங்களா. அதை உணர்வுக்காக அதையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இது நிமித்தம் மனுஷன் என்ன ஆகட்டும், இப்போ தகப்பன் தாய் கிட்ட ஒரு மனைவிய அங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, ரொம்ப புரிய அந்த ரொம்ப அருமையான விஷயம் அங்க பேசுற அந்த ரொம்ப ஆழமான விஷயம், அந்த விவாகத்தினுடைய அந்த ஆசீர்வாதம். அப்ப இது நல்லா புரியும் பொழுது பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு பகுதி புது சிருஷ்டி கணவன் புது சிருஷ்டி மனைவி இருக்கும் போது ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையில, அப்போ இந்த பார்ட் புரியும் பொழுதே அந்த பிளஸ்ட்னஸ் தெரியும், ஆசீர்வாதமான சூழ்நிலை இல்லைங்களா. அப்போ ஜஸ்ட் கணவன் யார பார்க்கணும், கிரைஸ்ட் பார்க்கணும். கிரைஸ்ட் சபை மேல செய்யக்கூடிய அந்த நிறைவேற்றக்கூடிய கடமைகள், பொறுப்பு, அக்கறை, அன்பு, இது தான் தான் என்ன பண்ணணும், தன் மனைவி கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இது மாத்திரம் யார் பார்க்கணும், அந்த கணவன் பார்க்கணும், புது சிருஷ்டி கணவன். அப்போ மனைவிமார்கள் ஜஸ்ட் எதை பார்க்கணும், சபை பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்து கிட்ட. அத தங்களுடைய வாழ்க்கையில அவங்க இப்ப தேவன் அனுமதிச்சிருக்க இந்த நிழலான ஒரு திருமணத்துல அவங்க அதை கடைபிடிக்க மாட்டோம். அப்ப இந்த பந்தத்துக்குள்ள வரும்போது கணவனும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேருடைய ஒரு மோட்டிவ் என்னன்னா, தங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையில கிறிஸ்தனுடைய அடையாளத்தை இவர் நிறைவேற்ற முயற்சி பண்ணணும், சரிங்களா. சபையினுடைய அடையாளத்தை யார் நிறைவேற்ற முயற்சி பண்ணணும், ஸ்திரீகள் நிறைவேற்ற முயற்சி. எல்லாம் புரியுதுங்களா, தேவைதான் நமக்கு நிறைய நல்லா போயிடும். பிராக்டிக்கலான விஷயம் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நாம் இருக்கிறோம், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுனோம்னாவே நமக்கு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புரியும். தேட வேணாம், நான் என்ன பண்ணி என் கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றணும், நான் எனக்கு என்ன பொறுப்புகள் இருக்கீங்க அழைப்புல இருக்குது. ஒரு உறவுக்குள்ள ரகசியம், அந்த கடமைகள் அந்த பொறுப்புகள் நிறைவேற்றினா அது வரும் பெரிய மார்க் தேவன் கிட்ட. ஆனா இந்த வாய்ப்புகள் நாம் நல்லா பார்க்கணும், அந்த ஏற்பாடு கூட நாம அங்க எப்படி பார்க்கணும். ரொம்ப அருமையா அங்க அந்த எக்ஸாம்பிள் இருக்குது, புருஷன் வந்துட்டு ஸ்திரீக்கு தலைனா அது கிறைஸ்டுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன், இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லா அந்த அடையாளத்துக்குள்ள அங்க தேவன் அங்க வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போ அது போலத்தான் இருக்கணும் அந்த விவாக வாழ்க்கை, புதிய சிருஷ்டினுடைய விவாக வாழ்க்கை. சில சமயங்கள வேற மாதிரி கேள்விகள் வருது, என்ன வருது அப்படின்னா, இல்ல பிரதர் கணவன் வந்துட்டு தலைமைக்குரிய ஒரு ஸ்தானத்துல இல்ல, மனைவிக்கு கணவனை விட தாழ்ந்துகள் நிறைய இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம், மனைவி தலை மாறி ஆக்ட் பண்ணக்கூடாதா அப்படி சிலர் கேட்டிருக்காங்க பிரதர் கிட்ட. பிரதருடைய சஜஷன் அவரு நான் படிச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். அது மாதிரி கேள்வி கேக்குறாங்க, அதாவது கணவன் அந்த தலைமை ஸ்தானத்துக்கு தகுதி இல்லை, அவரை விட திறமைசாலியா தாழ்ந்துள்ளவங்களாம் மனைவி தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மேரேஜ் அமைஞ்சாச்சு, அப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, இப்ப அந்த மனைவி தலையாட்ட இருந்து அந்த குடும்பத்தை அங்க நடத்தக்கூடாதா அப்படி கேட்கும் போது பிரதர் சொல்றாரு, வி ஆன்சர் நோ, நாமோ இல்லை என்று தான் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் வெல்கமே இல்ல, ஏன் இல்லைன்னா அவர் ரொம்ப சிம்பிளா வைக்கிறாரு, அந்த மேரேஜே தேவனுடைய ஏற்பாட்டின்படி நடக்காத மேரேஜ். ஒரு மேரேஜ் சொல்லும் போது, ஒரு விவாகம் சொல்லும் போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எங்க சொல்றாரு, அதுக்குள்ள என்ன அடையாளம் இருக்குது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்குது அந்த அடையாளம், அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த ஒரு அடையாளம் உள்ள வச்சிருக்கும் போது. அப்ப ஒரு மேரேஜ்னா என்னன்னா, கண்டிப்பா ஒரு ஆண் யாரத்தா கல்யாணம் பண்ணணும், யார்த்தா தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட பெண்டா தேர்ந்தெடுக்கணும்னா, தனக்கு கீழா இருந்து அவங்களுக்கு இவரு தலையா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்திரியை தான் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க மனம் முடிக்கும். அப்ப ஒரு ஸ்திரீ தனக்கு ஒரு கணவனை தேடும் போது அவங்க கூட எப்படித்தான் பார்க்கணும்னா, தான் தலையா பார்க்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்கும், இப்படி பார்த்து செய்கிற அந்த ஒரு விவாகம் தான் விவாகம் இன் காட்ஸ் ஆர்டர், டிவைன் ஆர்டர் இல்லைங்களா, தேவனுடைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு திருமணம். இதுதான் மேரேஜ் நம்ம அங்கேயே பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ளவே முடியும். அப்படி இல்ல மேரேஜ் பண்ணிட்டாங்க இவரோ இவ்வளோவா இருக்காரு அவங்க அப்படி இருக்காங்கன்னு அதை பத்தி பேசவே வேணாம், தி ஆன்சர் நோ, அவ்வளவு அது செய்ய முடியாது. ஏன்னா அங்க வந்துட்டு எந்த நீங்க என்னதான் சஜஷன் சொன்னாலும் அங்க ஒரு பீஸ்ஃபுல்ல அங்க இருக்காது, இருந்துச்சுன்னா ஒருவேளை அது தேவனுடைய ஏற்பாட்டின் படி வரக்கூடிய பீஸா இருக்காது. ஒண்ணு அவர் தன் உரிமைகள்லாம் இழந்துட்டு இருப்பாரு, இவங்க வந்து எடுக்கக்கூடாத உரிமைகள்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அது ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் சூழ்நிலை தான் இருக்கும். இது சாதாரண விஷயத்துல மாத்திரம் இல்ல, இது ஸ்பிரிச்சுவலா பேசும்போது பிரதர் அங்க சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது புதிய சிருஷ்டிகள் அன்னிய நுகத்தோட இணைக்கப்படக்கூடாது அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவலா கூட ஆண் அப்படின்னா சகோதரி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அப்ப சகோதரி பார்க்கும்போது ஆண் எப்படி பார்க்கணும், அவங்க கொஞ்சம் ஹை. நான் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு மதியிலேயே இதெல்லாம் நிறைய, அதாவது நம்ம இந்த வெளிச்சத்துக்குள் வந்து இந்த வழிநேரத்தில் இருந்து அதற்கப்புறம் இந்த காரியங்கள் பேசும் போது யோசிக்கும் போது இந்த மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, கணவன் மனைவியா ஆசீர்வாதமா கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இல்ல மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த பிரதானமான விஷயம் உதாசனப்படுத்தும் பொழுது அங்க பிரச்சனை வரும். அப்ப நீங்க சில கொடுக்க வேண்டிய விலை கூட கொடுத்துதான் ஆகணும் அந்த வாழ்க்கையை. அப்போ புது சிஷ்டிகள் கூட அந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்றாரு, நாட் பி அன்இக்குவலி யாக்டு, அந்நிய நுகத்தோட நீங்க இணைக்கப்படாம இருங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு சரியில்லாத ஒரு விவாகம் கூட அங்க பண்ணிக்காம இருக்கும். அப்போ புது சிஷ்டிகள் இப்படி வரும் பொழுது, இப்ப புது சிஷ்டிகள் சரி அப்படி எப்படி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம நெக்ஸ்ட் வீக்ல தி மேரேஜ் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புதிய சிஷ்டினுடைய விவாகம் என்ற தலைப்புல நம்ம அங்க பார்க்கலாம். எல்லாம் பர்சனலா இது வந்துட்டு வீட்டுல போய் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அன்றாட வாழ்க்கையில நம்முடைய குடும்ப காரியங்கள், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் உணர ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க எல்லோரும் படிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமி இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.